திருவாசகம் என்றால் திரு வாசகம் என்ற இரு தொடர்களால் ஆனது, இரு சொற்களால் ஆனது. திரு என்பது அருளை குறிக்கும், வாசகம் என்பது சொற்பகுதியை குறிக்கும். எனவே அருள் வாசகங்கள் சொற்கள். அந்த அருள் என்பதற்கு என்ன பொருள் என சொன்னால், உலகிலே இருக்கின்ற எல்லாரும் சொல்லுவதும் செய்வதும் அந்த ஆன்ம போதத்தில் மனித உணர்வோடு தான் சொல்லுவதும் செய்வதுமாக இருப்பார்கள். ஆனால் மாணிக்க வாசகரை பேய் பிடித்தவனுடைய சொல்லும் செயலும் பேயினுடைய சொல்லும் செயலுமாக அமைவதைப் போல மாணிக்க வாசகருடைய ஆன்மாவை சிவபெருமான் அதிர்ப்பித்து அந்த அருளால் வெளிப்பட்ட வாசகம் தான் திருவாசகம். எனவே சிவபெருமானுடைய வாக்கு அந்த திருவாசகத்தில் வரக்கூடிய ஒவ்வொரு வாக்கும் உள்ளிருக்கின்ற சிவ வாக்கு. நாயேனை தன்னடிகள் பாடுவித்த நாயகனை, நாம் பாடல யார் பாடுறார், அவரான் உள்ளிருந்து பாட வைக்கிறார் என்று சொல்லி காட்டுகிறார். இது எதை போல சொன்னால், இந்த குளத்துல தாமரை இருக்கும், அந்த தாமரையில வந்து காலையில இளஞ்சூரியன் எழுகின்ற பொழுது அந்த செம் கதிர்கள் தாமரையிலே போய் தாக்குகின்ற பொழுது அந்த செம் கதிரினாலே தாமரையில இருந்து தேன் வெளிப்படும். அந்த சூரியனுக்கு கதிர் காலை கதிர் படலன்னா தாமரை தேன் வெளிப்படாது. இதே போலதான் சூரியனாகிய சிவத்திடம் இருந்து அந்த கதிராகிய அந்த அருள் தாக்குகின்ற பொழுது தாமரையாகிய மாணிக்க வாசகரிடம் இருந்து தேனாகிய திருவாசகம் வெளிப்பட்டது. இதனால்தான் திருவாசகத்துக்கு தேன் பேரும். ஆனா இரண்டாவது, இது அருள் வாசகம் என்பதற்கு இன்னொரு பொருள், அருளிலேயே சென்று நம்மை பிணிக்கின்ற வாசகம். அருளிலேயே சென்று நம்மை பிணிக்கின்ற வாசகம் என்று பொருள் உண்டு. இன்னொன்னு, திருவாசகம் என்பதற்கு இன்னொரு பொருள் என சொன்னால், நம்முடைய பெரிய புராணத்திலும் சரி புராணங்களிலையும் எல்லாத்தையும் கை கையின்னு தான் சொல்லுவாங்க. ஆனா சேக்கரார் பெருமான் ஞானசம்பந்தர் பெருமானுடைய ஒரு இதை சொல்லுகின்ற பொழுது திருப்பாசனத்தை எழுதி வைகை ஆற்றில் இட்ட பொழுது அவர் கையினால் ஏற்றிட்டான், திருக்கையால் ஏற்று விட்டேன். ஏன் ஞானசம்பந்தர் பெருமானுடைய கையை மட்டும் திரு கை என்று சொன்னார் என்று சொன்னால், அது வேதங்களாலும் சுத்த முடியாத சிவத்தை பீடுடைய பிரமாபுரம் மேவிய பெம்மான் இவன் என்றே என்று சிவத்தை சுத்திய கை. எனவே சிவத்தை சுத்திய கையினாலே அது திருக்கை வேறு. இதே போல திருவாசகம் என்று வந்ததற்கு காரணம், இந்த திருவாசகத்தை எழுதியது யாரு, சிவபெருமான். பாடியது மாணிக்க வாசகர், எழுதியது சிவபெருமான். அதனால்தான் அதுக்கு திருவாசகம் பேர், மத்தெல்லாம் வாசகம், இதுதான் திருவாசகம் என்று அதனால் பேர் வந்திருக்கிறது. திருவாசகத்தை எழுதி முடிச்சவுடனே ரெண்டு அற்புதம் பண்ணார். முதல் அற்புதம் என்ன பண்ணாருன்னு சொன்னா, பாடி முடிச்ச உடனே அம்பலவாணன் காணோம் துண்டுன்னு மறைஞ்சிட்டார். எங்க போயிட்டார பார்த்தனா, தில்லை அம்பலத்துல போய் ஏ பிரம்மனை வாரும், விஷ்ணுவை வாரும், ருத்ரனை வாரும், தேவர்களை வாருங்கள், முனிவர்களை வாருங்கள், சித்தர்களை வாருங்கள், யோகிகளை வாருங்கள், ஞானிகளை வாருங்கள், இதோ என்னுடைய மாணிக்க வாசகன் பாடிய திருவாசகத்தை நான் பாடுகிறேன் கேளுங்கள் என சொல்லி அங்கே தில்லை அம்பலவாணன் அங்கே மணிவாசகரின் திருவாசகத்தை அங்கே முதன் முதலில் முற்றோதல் செய்தார். முதல் முதல்ல முற்றோதல் பண்ணது யாரு, அதனாலதான் வழி வழியாக இப்பொழுது திருவாசகம் மட்டும் ஒரு சிறப்பாக முற்றோதல் செய்கின்ற ஒரு மாண்பு உண்டு. மணிவாசகர் திருவாசகத்தை எழுதி முடித்த பின்பு, கூறிய பின்பு, பெருமான் எழுதி முடித்த பின்பு மாணிக்க வாசகனே பாவை பாடிய வாயினால் கோவை பாடுன்றார். இந்த கோவை பாடுன்னு சொன்ன உடனே நம்ம ஊரில் சொல்லல, பெரும்பாலும் திருக்கோவையாரை யாரும் பாடுவது இல்லை. ஏன்னா அது கருத்தாளம் மிக்கது. 12 திருமுறைகளிலே எப்படி திருமந்திரம் கருத்தாளம் மிக்கதோ, இந்த மணிவாசகரது வாக்கிலே திருவாசகத்தை முடித்து திருக்கோவையார் இருக்கிறது மிகுந்த ஞானம் மிகுந்தது. திருவாசகத்து பொருள் ஏதோ சொல்ல முடியாது. சொல்லுகின்ற பொழுதே திருவாசகமும் திருக்கோவையார் தான் சொல்லணும், திருக்கோவையாரும் திருவாசகம் சொல்லப்படாது. ஏனெனில் முதலில் செய்தது எது, திருவாசகம், அதற்கு பின்பு திருக்கோவையார் செய்யப்பட்டது. இந்த திருக்கோவையார் என்பது என்னங்கிறதுக்கு ஒரு சின்ன ஒரு கருத்தை மட்டும் சொல்லிட்டு இன்னைக்கு நான் உங்களுக்கு விடுதலை தந்துடுறேன். அதாவது இறைவனுடைய பக்தியில முதிர்ந்த பக்தி எது என்று சொன்னால், இந்த ஆன்மாவானது அப்படியே பக்தியின் முதிர்ச்சியினால் சிவத்தை தலைவனாகவும் தன்னை பெண்ணாகவும் பாவித்தல் வேண்டும். இதைத்தான் மாணிக்கவாசகர் அந்த நாயகன் நாயகி பாவனையை காட்டுபவர் தான் நம்முடைய மாணிக்க வாசகர். நாவுக்கரசர் யாரு? ஆண்டான் அடிமை. ஞானசம்பந்தர் தந்தை மகன் உறவு. சுந்தரமூர்த்தி நாயனார் தோழமை உறவு. மாணிக்க வாசகர் நாயகன் நாயகி பாவனை. இந்த திருவாசகம் பிரிவினது புலம்பல்னது. அந்த பிரிவினது புலம்பல்ல அந்த வரிசா பாடிக்கொண்டே வருகிறார். வருகின்ற பொழுது முதல்ல சிவபுராணம், கீர்த்தி திருவகவல், திருவண்ட பகுதி போற்றி திருவகவல், அப்படியே துக்கம் மேலிடுகிறது. மேலீட்டின் காரணத்தினால அப்படியே புலம்பி தள்ளுகிறார் நீத்தல் விண்ணப்பம். அதற்கும் மேலும் அந்த பிரிவாற்றாமை தானாது. தான் பெண்ணாக மாறி முதன்முதலாக பாடியதுதான் திருவம்பாவை. அதனால்தான் திருவம்பாவை எதற்காக பெண்மாக பாவித்து பாவிக்கப்படுகிறது அதுதான். எனவே இறைவனை தலைவனாகவும் தந்தை பெண்ணாக பாடுவதும் தான் அந்த பக்தியில உச்ச இது. அந்த இதுல திருவாசகத்துல பல இடத்துல விரைவி வருது. அதுல அன்னை பக்தி என்று சொல்லக்கூடியது அதுலயும், இந்த திருவம்பாவையில ஓரொருகால் எம்பெருமான் என்றென்றே நம்பெருமாள் என்று சொல்லக்கூடியதுதான் அகத்துறையில கூறுறது. அதையெல்லாம் கண்டு பெருமான் இதை வரிசையாக கோவைப்படுத்தி பாடுது. இதுக்கு முறைகள் இருக்கிறது. இது வந்து 3 மணி நேரம் பேசினாலும் இந்த சப்ஜெக்ட் நிக்காது. ஆனால் திருக்குவையார் என்னங்கறது லேசா கோடிட்டு காட்டுகிறேன். முதல்ல ஒரு பாட்டு, முதல் பாட்டு எப்படி இருக்கும்னா, தலைவன் இதுல வந்து திருக்குவையார மட்டும் பொருள் எப்படி கொள்ளணும்னா, தலைவன் ஆன்மாவாகிய மாணிக்கவாசகர் தான். தலைவன் திருச்சிற்றம்பலம் தான். இதுல மாறிடும், உங்களுக்கு குறிப்பு தந்திருக்கிறேன், அதுல பாத்தேன்னா தலைவன் யாரு? மாணிக்கவாசகர் தான். ஆன்மா பக்குவ ஆன்மான்னு சொல்லணும். தலைவி யார் என்று சொன்னார்? திருச்சிற்றம்பலத்தான். தோழிதான் முக்கியமான ஆன்மா. அது யாருன்னா, இறைவனிடம் தங்கி இருக்கின்ற அருள். இந்த அருள் தான் உயிர்களை சிவத்தோடு கொண்டு போய் சேர்க்கணும். இது உங்களுக்கு தெரிந்தது. இப்போ முதன் முதல்ல இந்த சந்திப்பு எப்படி நிகழணும்னா, லேசா சொல்லிக்கிடுறேன். நம்முடைய இலக்கியத்தின் படி இந்த முதல் பாட்டு எப்படி இருக்கும்னா, தலைவன் தலைவியும் ஒரு சோலையில எதிர்பாராத விதமாக இருவரும் சந்தித்தல் வேண்டும். இதுதான் முதல் சந்திப்பு. இதுக்கு பேரு முதல் இது புணர்ச்சின். புணர்ச்சின்னு சந்தித்தல் பேரு. இந்த பாட்டுக்கு அப்படியே பொருள் எடுத்தா, தலைவனும் தலைவியும் எதிர்பாராத விதத்திலே ஒரு சோதையிலே சந்தித்தல், இதுதான் முதல் பாட்டு. இது அப்படியே நீங்க இந்த புராணத்துக்காங்க. தலைவனாகிய மாணிக்க வாசகர், தலைவியாகிய திருச்சிற்றம்பலத்தானை திருப்பெருந்துறையிலே எதிர்பாராத விதமாக சந்திக்கிறார். மாணிக்கவாசகர் எங்க போனாரு? குதிரை வாங்கிடம் போறாரு. குதிரை வாங்க போன இடத்திலே தான் மாணிக்க வாசக பெருமான் அங்கே எதிர்பாராத விதமாக சந்திக்கிறார். முதல் பாட்டுக்கு தான் கருத்து. நீ சொல்லுங்க, இந்த பாட்டு கஷ்டமா சொல்லுங்க. இந்த உடனா அடுத்த பாட்டுல அந்த தலைவிய பார்த்த உடனே, அவளது பேரழகை பார்த்த உடனே, இது மானுட பெண் மாதிரி தெரியல, இது தேவலோக பெண் மாதிரி தெரியல, இது நாகலோகத்து பெண் மாதிரி தெரியலையே, யார் என்று தெரியவில்லை என்று ஒரு வியப்பு வரும், ஐயம்னு அடுத்தா வரும். இதைத்தான் மணிவாசகர் இருந்து பாக்குறார். இவர் யாருன்னு தெரியலையே, மானுடம் போதும் தெரியல. ஆனா மானுடம் என்று சொல்ல முடியாதபடி அவருக்கு கண்காக மூக்கு நாக்கு எல்லாமே இருந்தாலும் கூட அவர் எப்படி இருக்கிறார்? ஒளி புரிஞ்ச தேகத்தோடு, கருணை புரிந்த கண்களோடு இருக்கிறாரே, இது தெய்வமோ மானுடமோன்னு சந்தேகம். எனவே அங்க தலைவன்களே சந்தேகப்பட்ட மாதிரி, இங்கு நம்முடைய பெருமானை கண்டவுடன் இது யாருன்னு சந்தேகப்படுறார். இது ரெண்டாவது ஐயம். மூணாவது, இதான் ரொம்ப முக்கியமான பகுதி, இது தெய்வ பெண்ணாகத்தான் இருக்க முடியும். ஏனென்றால் பேரழகு அப்படி இருக்கிறது, ஒளி புரிந்த தேகமாக இருக்கிறது. இப்படி ஒளி புரிந்த தேகமாக இருக்கின்ற காரணத்தினால் தேவலோக பெண்ணாக இருந்தா நமக்கு கிடைக்காது. அந்த தேவலோக பெண்ணை நாம் கண்டு ஆசைப்படுவது எதுக்கு? எதற்கு சமம்? ஒரு நிலவினை கண்டு ஒரு குழந்தை வேண்டும் ஆசைப்பட்டதுக்கு சமமாயிரும். அதனால இந்த பெண் நமக்கு கிடைப்பாளோ மாட்டாளோ, இது மாறுத பெண்ணாக இருந்தால் தானே கிடைக்குங்கிறார். இதே மாதிரிதான் மாணிக்க வாசகர் அங்க சிவபெருமானை பார்க்கின்ற பொழுது, இவர் மாண்டராக இருந்தால் இவர்களை போய் பழகலாம் வைக்கலாம், ஆனால் இவரை பார்க்கின்ற பொழுது மாண்டம் என்று சொல்வதற்கு இல்லை, ஒளி புரிந்த தேகத்தோடு இருக்கிறார், கருணை புரிந்த கண்களோடு இருக்கிறாரே சந்தேகப்படுறார். அதுக்கப்புறம் நல்லா பாருங்க, அந்த அந்த பெண்ணை வந்து உற்று பார்க்கிறார். இது எந்த லோகத்து பெண்ணு பார்க்கணும்னு. அதே மாதிரி மாணிக்கவாசகர் யாருன்னு கண்டறிவதற்கு முற்படுவார். இந்த புராணத்தை ஒத்துக்கிட்டே வரணும். அப்ப பார்க்கின்ற பொழுது தேவலோகத்திலே உள்ளவங்களுக்கு கண் எமைக்காது. ஆனால் இந்த பெண்ணுக்கு கண் இமைக்கிறது. தேவலோகத்திலே இருக்கின்றவர்களுக்கு இந்த பாரமானது தரையில படாது, ஆனால் இந்த பெண்ணுக்கு கால் தரையிலே படுகிறது. தேவலோகத்தில் உள்ளவர்கள் அணிந்திருக்கின்ற மாலை வாடவே வாடாது, ஆனா மானுடர்கள் அணிந்திருந்தால் இது வாடிவிடும். எனவே இவளுக்கு மாலையும் வாடுகிறது, திருவடியும் தலையிலே படுகிறது, கண்ணும் இமைக்கிறது. எனவே இது மானுட பெண்ணே. இதே மாதிரி மாணிக்கவாசகர் உத்து பார்க்கிறார், கண் இமைக்கிறது, கால் திருவடி கீழே பட்டிருக்கிறது, மாலை விட்டு இருக்கிறது. அப்படியாயின் இவர் மானுடனே. அப்ப மானுடன் எப்படி? சாட்சாத் பரம்பொருளாகிய சிவபெருமானே நம்மை ஆட்கொள்வதற்கு மானுட சட்டை தாங்கி குருவாக வந்திருக்கிறார். எனவே இவரை நாம் அடையத்தக்கவரேன்னு முடிவு பண்றார். இதுதான் மூணாவது பாட்டு. இப்ப சொல்லுங்க, திருக்கோவையாறு ஞான நூதா காம நூதா? இப்படியே பொருள் கொள்ளணும். நான் ஒரே ஒரு நிகழ்ச்சி மட்டும் சொல்லி காட்டுறேன். ஏன்னா இந்த காலத்துல லௌகியத்துல என்ன நடக்குன்னு உங்க எல்லாத்துக்கும் தெரியும். நம்ம பேத்தி மாதிரி வேற மாதிரி என்ன பண்றான் நல்லா தெரியுமே. ஒருவரை ஒருவர் பார்த்திருப்பாங்க. பார்த்த உடனே தலைவன் தலைவியை விரும்புறார், தலைவன் தலைவியை விரும்புறார். ஆனா தலைவி தன்னை விரும்புறாளான்னு தெரியணும் இல்லையா? ஏன்னா நாளைக்கு வேற பிரச்சனை வந்துடப்படாதே. அப்ப அவள் தன்னை விரும்புகிறாளான்னு பாக்கணும். இதுக்காக அந்த காலங்கள்ல என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த இலக்கியத்துல தோழி மூலமாக சொல்லி விடுவாங்க, இந்த மாதிரி நான் வந்து அவளை விரும்புறேன், அவள் என்னத்தை கேட்டுவான்னு கேட்கணும். இதே மாதிரி தான் நீங்க எப்படி நடக்கும்னா, உங்க எல்லாத்துக்கும் இந்த உலகத்துல நடக்கும். ஒரு ஆணும் பெண்ணும் பார்த்தாச்சுன்னா முதல்ல இந்த கேனப்ப என்ன செய்வான் தெரியுமா, செல்போனை வாங்கி அவளுக்கு கொடுப்பான். இதை நீங்க தெரிஞ்சுக்கிட்டாதான் இந்த திருவாரூர் கொஞ்சம் சொல்லக்கூடிய தெரியும். முதல்ல என்ன வாங்கி கொடுப்பான்? செல்போனை வாங்கி கொடுப்பான். செல்போனையும் வாங்கி கொடுத்து இவன் ரீசார்ஜ் பண்ணுவான். யாரு இவன்? ரீசார்ஜ் பண்ணுவான். அவன் ரீசார்ஜ் பண்ண துட்டையும் வாங்கிட்டு செல்போனை வாங்கிட்டு அவன் மிஷின் கார்டு மட்டும்தான் கொடுப்பான். இவன் செல்வதும் போயிட்டு இருப்பான். இப்போ செல்போன வாங்கிக்கிட்டான்னா என்ன அர்த்தம்? இவனை ஏற்றுக்கிட்டான் அர்த்தம். இது உலகத்துல நடக்கு. இதே மாதிரி தமிழ் இலக்கியத்துல எப்படி வரும்னு சொன்னா, இந்த தலைவன் வந்து இந்த தலைவி நம்மை விரும்புகிறானு பாக்குறதுக்கு இந்த காலத்துல செல்போன் கொடுக்கற மாதிரி தலை கொடுத்தல் ஒண்ணு வரும். ரொம்ப நல்லா இருக்குங்க திருக்கோவையார். உங்களுக்கு ஒரு லேசா கல்கண்டல் ஒரு முனையை மட்டும் முடிச்சுதானே, தலை கொடுத்தல் ஒண்ணு வரும். தலைனா எப்படி இருக்கும்னு சொன்னா, அதாவது இந்த மரத்துல இருக்கிற தலைய ஒரு கொப்பை உடிச்சு முன்னால என்ன இருக்கணும், இலைகள் இருக்கணும். அல்லது சிறப்பித்து சொல்றது எப்படின்னா, நம்ம வயல இருக்கிற இந்த மஞ்சள் குலை இருக்கு இல்லையா, மஞ்சள் குலை தலையை எடுத்து கொடுக்கணும். அது என்னன்னா, இவ கொடுத்த உடனே வாடுறதுக்குள்ள தலைவன் தோழி கிட்ட கொடுக்கணும், தோழி வாடுறதுக்குள்ள தலைவி கிட்ட கொடுக்கணும், தலைவி அந்த தலை வாடுறதுக்குள்ள விருப்பம் இருந்தால் அதை என்ன செய்யணும், தன் மேனியோட ஒத்தி கொள்வான். விருப்பம் இல்லன்னா என்ன செய்வான், வாடுமொழி வச்சிருவான். வாடுமொழியாக வச்சுட்டா தலைவனுக்கு என்ன ஆகாது, விருப்பம் இல்லைன்னு அர்த்தம். இதே மாதிரி தலைய கொடுக்கிறார். அப்ப தலைய கொடுத்த உடனே தோழி கிட்ட சொல்றா, தோழி நான் வந்து தலைவிக்கு கொடுக்க சொல்லி நான் ஒரு தலைய கொடுத்தனே, தலைவி வாங்கிக்கிட்டாளான்னு கேக்குறார். அப்ப தோழி சொல்றா, நீ கொடுத்த தலையை என் தலைவி கிட்ட கொடுத்தேன், அந்த தலைவியானவள் நீ கொடுத்தது தில்லையிலே இருக்கின்ற தலை என்கின்ற காரணத்தினாலும், நீ கொடுத்த காரணத்தினாலும் அதை தன் மேனியிலே ஒற்றுக்கொண்டு இதுவரை இல்லாத ஒரு ஆனந்தப்பட்டாள் சொல்லிட்டார். இதுவரை இல்லாத ஆனந்தப்பட்டாள், இது தலை கொடுத்தது பேரு. சரி, இது ஏன் சார் திருவாசகத்துல வருது, இது ஏன் சார் நம்முடைய திருக்கோவையார்ல வருது, இது எப்படி ஞான நூல் ஆகும்னு எப்படி பொருள் எடுக்க வேண்டும் என சொன்னால், ஆன்மாவாகிய ஆன்மாவாகிய தலைவன் அங்கே தலைவன் தலைவி ஆகிய அந்த திருச்சிற்றம்பலத்தானுக்கு தலை என சொல்லக்கூடிய எதை கொடுக்கிறார், அருகம்புல்லையும் எருக்கையும் கொடுக்கிறார். ஆனால் கொடுத்தது யாராக இருந்தாலும் சரி, தனக்கு அன்போடு அருகு எருக்கம்புல்லை யாரு கிட்டாலும் அதை சிவன் விரும்பி ஏற்கொள்ளுகின்றான் என்ற தத்துவார்த்தத்தை காட்டுவதற்காகத்தான் தலை கொடுத்தல் வரும். எனவே தலை கொடுத்தாலும் வாங்கினா என்ன அர்த்தம், இறைவனுக்கு நாம என்ன கொடுக்கறோம், விரும்பு அருகம்புல் கொடுக்கறோம், வெள்ளெழுத்து கொடுக்கறோம், ஊமத்தை கொடுக்கறோம், இது நமக்கு ஆகாத பொருள். ஆனால் அன்போடு கொடுக்கின்ற பொழுது இறைவன் என்ன செய்கின்றான், அதை விரும்பி ஏற்கிறான் என்ற இந்த சைவத்தினுடைய ஒரு உண்மை திரும்ப நம்ம போடல பதிக்கும் போற அதான் அது பூரா அதைத்தானே சொல்லுது. என்போடு கொம்போடு ஆமை இந்த இதுல பாருங்க எருக்கு அருகு எல்லாமே அதுல வருகிறது. எனவே இறைவனுக்கு அன்போடு கொடுக்கின்ற எதையும் அவன் ஏற்றுக் கொள்கிறான் என்ற தத்துவார்த்தத்தை காட்டுகிறது. இதே போல திருக்குவையார் பூராவுமே சைவ சித்தாந்த கருத்துக்களையும் சைவத்தினுடைய உண்மைகளையும் பின்வைத்து தான் அந்த திருக்குவையார் இருக்கும். தயவுசெய்து அது காம நூல் என்று யாரும் நினைத்து விடப்படாது, அது ஞான நூல் என்பது தெரிந்து விடணும். அந்த திருக்குவையாரிலே நிறைய செய்திகள் இருக்கிறது. யார் ஒருவர், நான் சொல்றது எல்லாருக்கும் வருத்தமா தான் இருக்கும், நான் யார் ஒருவர் திருக்கோவையாரில் என்ன செய்தி சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை அறிய முற்படுகிறார்களோ அவர்கள்தான் திருமுறைகளை ஓதி உணர்ந்ததாக கருதப்படுவர் என்பதை தெரிவித்துக் கொண்டு இந்த அளவுக்கு நன்றி.